நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நன்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்த நேருளம் முயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமைகின்றது. என்றும் வழமை போலவே இருவர் கேள்விகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு இன்று முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பதில் காண்போம். முதலாவது அன்பர் இரண்டு கேள்வி கொண்டு வந்திருக்கின்றார், ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம். முதலாவது கேள்வி என்னவென்றால், ஐயா நான் பற்றற்ற நிலைக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை படித்து கொண்டிருப்பதால் போக விரும்பி அதை சிறிது சிறிதாக முயற்சிக்கின்றேன். ஆனால் சிறிய வெற்றி கிடைக்கின்றது. ஆனால் நான் முயற்சித்த அவ்வளவுக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. ஏனென்றால் மீண்டும் பற்றுக்கே செல்கின்றேன். ஆகவே தனக்கு தெரிகின்றது தான் முழுமையாக இந்த அவர் சொல்வது என்னவென்றால், தான் அட்டெம்ப்ட் பண்ணினது, அதாவது தான் முயற்சி செய்த பற்றற்ற விடயங்களுக்குள் போய்விட்டேன் முழுமையாக என்றிருந்தபோது மீண்டும் அந்த பற்றை பற்றி கொள்ளுகின்றேன். இதிலிருந்து என்ன மாதிரி வேறு ஏதாவது உத்திகளை பாவித்து இதிலிருந்து வெளிவரலாமா என்பது இந்த அன்பருடைய முதலாவது கேள்வி. பற்றற்று போவணும் என்பதுதான் எல்லா சாதகர்கள் சிவனடியார்களின் நோக்கம். ஆனால் இங்கே எது சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிரியா யோகத்தில் என்றால், இரண்டு முறைகள் சொல்லப்படுகின்றது. நான் எனது என்ற நிலையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். நான் எனது என்பது விடுபடும் போது இந்த பற்றற்று போகும் நிலை முழுமையாக அந்தந்த விடயங்களில் கைகூடுகின்றது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இந்த நான் எனது என்பதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்பது முழுமையான பதிலாக தெரிந்தாலும், சிறு சிறு முயற்சிகள் எடுக்கும்போது சிலவற்றில் நான் வெற்றி பெறுகின்றேன், சிலவற்றில் பெறவில்லை என்பது தான் இந்த அன்பருடைய கேள்வி. ஆகவே நாங்கள் இதில்தான் பாபாஜியின் நான்கு தங்க விதியான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழிநிற்போமாக இருந்தால் இதில் வெற்றி பெறலாம் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. அதைவிட யோகத்திலும் சரி சொன்ன விடயங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இதையெல்லாம் நடத்துபவன் இறைவனே என்பதை நாங்கள் சிறிது சிறிதாக ஒத்துக்கொள்வோமாக இருந்தால் இதிலிருந்து முழுமையாக வெற்றி பெறலாம் ஒரு நேரத்தில். அது அவை எதில் தங்கியிருக்கின்றது? எங்களுடைய அறிவு திறனில் தங்கியிருக்கின்றது. ஆகவேதான் இந்த அறிவுத்திறனை நாங்கள் வளர்க்க வேண்டும். அறிவுத்திறன் என்பது உலகியல் அறிவு அல்ல. எங்களுடைய ஆன்மீக நிலையில் எங்களுக்கு கிடைக்கும் விடயங்கள். ஆகவே இதில் முக்கியமாக கிரியா யோகத்தில் சொன்ன தங்க விதி ஆகட்டும், சைவ சித்தாந்தத்தில் சொன்ன அடிப்படை கருத்தாகட்டும், இந்த பற்றற்ற நிலையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், இந்த நான் எனது என்ற நிலையில் அகல வேண்டுமாக இருந்தால், இறைவன்தான் இவற்றையெல்லாம் தந்தான், இது அவனுடைய பொருள், நாங்கள் அதை இந்த உடலில் அனுபவிக்கின்றோமே தவிர இதிலிருந்து ஒரு எள்ளளவையாவது நாங்கள் எங்களுடைய அடுத்த பிறப்பிற்கோ அல்லது அடுத்த அடுத்த பிறப்பிற்கோ எடுத்து செல்ல முடியாது என்பது உறுதியாக தெரியப்பட வேண்டிய ஒரு விடயம். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்வதற்கு என்று கிருஷ்ணரின் உபதேசம் இருக்கின்றது பகவத்கீதையில். ஆனால் கிரியா சாதகர்கள் ஒன்றை மட்டும் தாங்கள் எடுத்து செல்லலாம் என்பதை கிரியா யோக குருமார்கள் மூலம் அறிந்திருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய சூட்சும உடலுக்குரிய பயிற்சி. ஆகவே அதில் ஒரு விதிவிலக்கும் அல்ல. அது யோகம் செய்பவர்களுக்குத்தான் அது முடியும். ஆகவே அதில் வெற்றி பெறலாம். அது ஒரு வகை. ஆனால் இந்த உலகம், உலகத்தில் இருக்கும் பொருட்களை நாங்கள் ஒருபோதும் எடுத்து செல்ல முடியாது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எங்களுக்கு கிடைத்த பொருட்கள் எல்லாம் எங்களால் கொண்டு செல்ல முடியாதவை என்பதை தெளிவாக நாங்கள் உணர வேண்டும். அதெல்லாம் இந்த பிறப்பில் நாங்கள் வாழ்வதற்கு, எங்களுடைய வினைகளை அனுபவிப்பதற்கு இறைவனால் தரப்பட்ட பொருட்கள். ஆகவே அந்த பொருட்களை கட்டி காக்க வேண்டும். அது என்னுடைய பொருள் என்று இருப்பதை விட சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றதென்றால், பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார் மிகவும் விரிவாக, பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்தவற்றை நாங்கள் பிரபஞ்சத்துக்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஒரு ஒரு கருத்துரையில். அதன் கருத்து என்ன? பிரபஞ்சத்தில் இருந்துதான் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் எங்களுக்கு என்ற ஒரு பெயரில் இருக்கின்றோம் இந்த உடலில். பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கின்ற விடயங்களை எனதாக்கிக் கொள்கின்றோம். அது தப்பல்ல. ஆனால் அளவுக்கு மிஞ்சி நாங்கள் அதை எனதாக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு எடுத்துவிட்டால் மன நிம்மதியுடன் இருக்கலாம். தேவைக்கு அதிகமாக எடுத்துவிட்டாலும் தப்பில்லை. அதை இந்த தங்க விதி மூலம், அன்பு தொண்டு மூலம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறதாக பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். நான் சொல்லவில்லை. ஆகவே இதை பலவிதமாக கொடுக்கலாம். பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை முதல் பார்த்து அதை ஒரு இறை வழிபாடாகவோ அல்லது இந்த ஞான நூல்களை படித்து அந்த அதிலிருந்து கிடைக்கும் அறிவு மூலம் எங்களுடைய பயிற்சிகளுக்கோ அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது எங்களுடைய ஆன்ம விருத்தி. மற்றது எங்களுக்கு என்று பூர்வீகமாக சொத்துக்கள் ஏதும் வந்தால் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அதை தந்த பெற்றோர்கள், பெற்றோர்களின் பெற்றோர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் முறையில், அவர்கள் வழியில் அவர்களுடைய பெயர்களை கெடுக்காது நாங்கள் நன்றாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதற்கு மேலாக பார்த்தோம் என்றால், இந்த அறிவு நூல்களை எல்லாம் தந்த அருளாளர்கள், அதன் மூலம் நாங்கள் அறிவுத்திறனை பெற்றிருந்தால் அவர்களுக்கு நன்றி சொல்லும் முகமாக எங்களுடைய சாதனையை பெருக்கி அவர்களுக்கு நன்றி கூறலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இறுதியாக, வள்ளலார் வழி நின்றார், அதாவது எல்லா உயிரினங்களிலும் அன்பு கொண்டு அவற்றெல்லா உயிரினங்களுக்கும் தொண்டு செய்வதன் மூலமும் நாங்கள் இந்த நான் எனது என்ற பற்றற்ற நிலையை நோக்கி செல்லலாம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு, இப்படியான விடயங்களை உணர்வதால், அறிவு திறனில் எடுத்து உணர்வதால், அதை கேட்டு சிந்தித்து தெளிவு பெற்று அதை செயலுக்கு கொண்டு வருவதால் உங்களுடைய நிலையை நீங்கள் வெல்லலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதிலாக வைக்கின்றேன். இதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்தும் கிரியா யோகத்திலிருந்தும் எடுத்து உங்களுக்கு சொல்கின்றேன். அடுத்ததாக அதே அன்பர் ஒரு கேள்வி போட்டிருந்தார். ஐயா, இந்த சைவ சித்தாந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளில் படிக்கின்றேன், மிகவும் அருமையாக இருக்கின்றது என்று தெரிகின்றது. ஆனால் அதை என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சிலருக்கு அதை நேரம் இருக்கும் போது கேளுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் கேட்கின்றார்கள் என்னை, ஏன் நான் இதை படிக்க வேண்டும்? அதற்கு நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதனைக்கு எல்லாம் இது உதவியாக இருக்கும், அதனால் படியுங்கள் என்று சொல்கின்றேன். அது அவர்களால் எடுக்க முடியாமல் இருக்கின்றது, அதை நம்ப முடியாமல் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். சரி, உங்களுடைய கேள்விக்குரிய பதில், நீங்கள் எல்லோரையும் வழிநடத்த முடியாது, இறைவன்தான் எல்லா ஆன்மாக்களையும் வழிநடத்துகின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது அடிப்படை கருத்தில். ஆகவே அவரவர் வினைப்படிதான் அவரவர்களுடைய வாழ்க்கை. நீங்கள் சொல்லலாம் அது நற்காரியம், ஆனால் அவர்கள் அதில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வினைகளை பொறுத்ததே தவிர உங்களுடைய முயற்சி அல்ல. ஆனால் முயற்சி எடுக்க சொல்லி பாபாஜி சொல்கின்றார், இந்த கிரியா யோகத்தை, இந்த கிரியா யோகா முறைகளை குடும்பத்துடன் இருந்து செய்யுங்கள், குடும்பத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர் கூறுகின்றார் தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில். ஆகவே உங்களுடைய முயற்சி நல்ல, ஆனால் அது அந்த முயற்சி முழுமையாக பயன்பெறவில்லையே என்று நீங்கள் முயற்சியை கைவிடாது, அதை ஆன்மாக்களுக்கு சொல்லுங்கள் முடிந்தளவு, ஆனால் திணிக்கக்கூடாது. ஆகவே இந்த அன்பருடைய அந்த ரெண்டாவது கேள்விக்குரிய பதில், இந்த சைவ சித்தாந்தத்தை ஏன் படிக்க வேண்டுமென்றால் அதன் அடிப்படை கருத்தை மாத்திரம் என்றும் அதிலிருந்து வலுவாது எல்லோருக்கும் சொல்லுங்கள். அவர்களுடைய, அதாவது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நன்றாக வாழ்வதற்கும் சாதனையில் மேல் நோங்கி செல்வதற்கும் இந்த அடிப்படை கருத்துக்கள் மிகவும் முக்கியம். அதற்குரிய காரணம், எங்களுடைய இயக்கம், எங்களுடைய உடலின் இயக்கம், உடலில் பொருத்தப்பட்டிருக்கும் கருவிகளின் இயக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்று இந்த சைவ சித்தாந்த அடிப்படையில் தான் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அதை அவர்களுக்கு எந்த விதத்திலாவது அது அவர்களுடைய அறிவு திறனில் படும்போது அவர்களுடைய அறிவு திறனுக்கேற்றபடிதான் அது உள்ளுக்குள் செல்லும். ஆனால் அந்த வாயிலில் நீங்கள் அவர்களை கொண்டே விட்டால் அது மிகவும் மிகவும் அருமையான தொண்டு அந்த ஆன்மாவுக்கு. முடிந்தளவு செய்யுங்கள். இதுதான் அவருடைய கேட்ட அந்த ரெண்டு கேள்விக்குரிய பதில். மற்றவர் ஒருவர் இன்னொரு கேள்வியை அனுப்பியிருக்கின்றார். அதாவது அவர் கேட்டது என்னவென்றால், துன்பம் துன்பம் துன்பம், இந்த துன்பத்துக்குள்ளேயே இருக்கின்றோம் ஐயா, இதற்குரிய நிவாரணம் எங்களுடைய சாதனை மூலம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சத்குரு கிரியா பாபாஜியின் வழியை பின்பற்றுகின்றோம். இப்போது சைவ சித்தாந்தத்திலிருந்து அறிவு திறனும் எடுக்கின்றோம். இந்த துன்ப நீக்கம் எங்களுக்கு மிகவும் தேவை ஐயா, அதை பற்றி மூன்றும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சத்சங்கங்களில் சொல்லுங்கள், முடிந்தளவற்றை நாங்கள் தொடர்வோம் என்று கேட்கின்றார். அது உண்மை, எங்கு போனாலும் துன்ப நீக்கம்தான் எங்களுக்கு தேவை. அதற்கு என்ன தேவை? அடிப்படை கருத்து தேவை. அடிப்படையாக இந்த துன்பங்கள் ஏன் வருகின்றது, இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நாங்கள் சிறிதளவு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொன்னவற்றை மனதில் சித்தத்தில் பதித்து கொண்டு போவோமாக இருந்தால் இந்த துன்ப நீக்கம் உண்டு. ஆனால் அதுக்கு இது இறுதியாக ஒரே ஒரு சொல் இருக்கின்றது. துன்ப நீக்கத்திற்கு என்ன உங்களுக்கு தேவை என்று கேட்டால், இறைவனின் திருவடியை அடையக்கூடிய நிலையை நாங்கள் அடைய வேண்டும், பதி ஞானத்தை பெறும் நிலையை நோக்கி போக வேண்டும். அதுக்காகத்தான் கிரியா சாதகர்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் இடையில் பாலமாக இருக்கின்றார். கிரியா யோகம் ஒரு பாலமாக எங்களையும் இறைவனையும் இணைக்கும் பாலமாக இருக்கின்றார். அந்த பாலத்தை தாங்குபவர் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள். ஆகவே எங்களுடைய துன்ப நீக்கத்துக்கு திருவடியை அடைதல் தான் இறுதி முடிவாக இருந்தாலும், அதை நோக்கி செல்வதற்குரிய வழி சத்குரு கிரியா பாபாஜியினால் காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வழியில் நிற்போமாக இருந்தால் நாங்கள் அதை அடையலாம். அதை மாத்திரமல்ல, எங்களுடைய பிறவியை பற்றியும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஒவ்வொரு பிறப்பும் எடுக்கின்றோம், இதில் எப்படி இந்த வினைகள் வேலை செய்கின்றது? சஞ்சித வினையாகிய மொத்த வினை ஒவ்வொரு உடலிலும் பிராப்த வினையாக வருகின்றது. அந்த பிராப்த வினையை அனுபவிக்க வேண்டியது முக்கியம். அதிலிருந்து தப்ப முடியாது, அனுபவித்து முடிக்க வேண்டும். அதே நேரம் அந்த உடலில் வாழும் போது புது வினைகளை சேர்க்கக்கூடாது என்றெல்லாம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதன் வழி நிற்க வேண்டும். இதில் என்ன நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு பிறப்பிலும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த பிறப்பு நிகழ்காலத்தை வைத்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வினைகளை கழிக்க வருகின்றோம், வினைகளை சேர்க்கின்றோம், அடுத்த பிறப்பெடுக்கின்றோம். ஆனால் இந்த பிறப்பிலிருந்து மற்ற பிறப்பிற்கு நாங்கள் எங்களுடைய ஆன்மா மற்றைய சூட்சும தேகங்களுடன் பயணிக்கின்றது. அது ஒன்றுதான் உண்மை. மற்றவை ஒன்றும் எங்களுடன் வரவில்லை. அது சுற்றத்தாரும் இல்லை, உறவினர்களும் இல்லை, உடைமைகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த புறப்பை வாழும்போது நிகழ்காலத்தில் எங்களுடைய ஆன்மாவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிரியா யோகா செயல்முறை பயிற்சி மூலம் என்னென்ன செய்ய முடியுமோ அவற்றை நாங்கள் சிறிது சிறிது நேரம் ஒதுக்கி அதை செய்ய வேண்டும். அதை செய்து கொண்டு போவதால்தான் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் இந்த புறப்புக்களை கடப்பதற்கும், அது மாத்திரமல்ல இறைவனின் திருவடியை இந்த துன்ப நீக்கத்திற்கு அடைவதற்கும் அது ஒரே ஒரு வழிதான். ஆகவே நாங்கள் பணம், உடைமை, சுற்றத்தார், குடும்பத்தார் என்று அதை மேலும் மேலும் சேர்க்காது, அதை தேவையான அளவு இந்த உடலில் தேவையான அளவுக்கு இந்த உடலில் எங்களுடைய ஆன்மா இருக்கும் வரைக்கும் பயன்படுத்தி கொண்டு, இந்த வெளியில் சேர்ப்பது எல்லாம் ஒன்றும் எங்களுடன் சேர்ந்து வராது. ஆகவே சூட்சும தேக உடல்தான் வெளியால் போகப்போகின்றது, அதுதான் இன்னொரு பிறவி உடலையும் எடுக்கப் போகின்றது என்பதை திரும்ப 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 எங்களுடைய சித்தத்துக்கு சொல்லிக்கொண்டிருக்கும் போது, இந்த விடயங்களிலிருந்து நாங்கள் சிறிது சிறிது துன்ப நீக்கம் பெறலாம் என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். அதை ஓரளவு தெரிஞ்ச நிலையில் அதிலிருந்து தப்ப முடியாது. அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் உண்மை, அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, கிரியா யோகம் சொல்கின்றது. சைவ சித்தாந்தம் அடிப்படை அறிவு திறனை தருகின்றது. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது அதிலிருந்து தெரிகின்றது. ஏனென்றால் இந்த கருவி கரணங்கள் எல்லாம் என்ன மாதிரி இயங்குகின்றது, எங்களுடைய உடலில் இருந்து என்ற விடயங்கள் எங்களுக்கு அறிய வேண்டும். அப்போதுதான் நாங்கள் இவற்றை நம்பலாம். என்ன மாதிரி இது செயல்படுகின்றது என்று தெரியாவிட்டால் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், நீங்கள் நம்ப வேண்டும் என்பதல்ல. ஆகவே இவற்றை படிக்க வேண்டும். படிப்பதென்று சொல்வதையும் தவறு என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பயில வேண்டும். அதற்குரிய வித்தியாசத்தையும் பேராசிரியர் சொன்னதாக முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். படிப்பதும் பயில்வதும் என்பதற்குரிய வித்தியாசம், படித்தால் நாங்கள் மறந்து விடுவோம், அதுதான் வாழ்க்கையில் செய்கின்றோம். பட்டப்படிப்பு படிக்கின்றோம், ஆனால் 5 வருடங்களில் அது படித்ததை மறந்து விடுகின்றோம். தொடர்ச்சியாக என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றோமோ அது மாத்திரம்தான் நினைவில் உண்டு. அப்படி படிக்க முடியாது இந்த அறிவுத்திறனை. அறிவுத்திறனை படித்தால் அது சித்தத்தில் பதிய வேண்டும். அதை படிய வேண்டும் என்று சொன்னார் பேராசிரியர் சொல்கின்றார். நாங்கள் இந்த சைவ சித்தாந்த நூல்களை பயில வேண்டும். பயில்வதற்கும் படிப்பதற்கும் அதுதான் வித்தியாசம். ஆகவே பயில வேண்டும் என்று சொன்னால், அந்த முறைப்படி அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கும் போது அது எங்களுக்குள்ளேயே நிற்கும், அது வழியால் போகாது. ஆகவே இந்த முறைகளை பற்றியெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, சைவ சித்தாந்தத்தை ஏன் பயில வேண்டும், அல்லது இப்படியான துன்ப நீக்கத்தை எடுப்பதற்கு எதை நாங்கள் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கேள்வி. அதுக்கு திருவடியை நாங்கள் பற்ற வேண்டும் என்பது அதற்குரிய பதில். இனி இதற்கு மேலாக இன்னொரு முறை நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை வைத்து பார்ப்போமாக இருந்தால், இறைவன் இந்த ஐந்தொழில்களை, இந்த நடனத்தை ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் தனித்தனிய புருவ மத்தியில் ஆடுகின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்வதை நாங்கள் முதல் பார்த்திருக்கின்றோம். பேராசிரியர் சொன்னதை வைத்து நூல்களில் அது எவ்வளவு அற்புதமான விடயம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இறைவன் எங்களுடன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்று சைவ சித்தாந்தத்திலிருந்து படித்திருக்கின்றோம். அப்படி இருந்தால் பொத்தாது. எங்களுடன் என்று சொல்லுகின்றோம், ஆனால் அதிலும் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார் என்றதை சிந்தித்து பாருங்கள். அந்த பெரும்பொருளின் பெருங்கருணையை. ஆகவே அவர் எதற்கும் தயாராக இருக்கின்றார். எங்களுக்கென்று யூனிக் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், எங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நடனத்தை புரிகின்றார். எங்கு புரிகின்றார்? புருவ மத்தியில் சூட்சுமமாக புரிகின்றார். அதிலிருந்துதான் நாங்கள் ஆடுகின்றோம். எதை வைத்து ஆடுகின்றோம்? இந்த பொறிகளை வைத்து ஆடுகின்றோம். இந்த பொறிகள், இந்த ஐந்து பொறிகளும் தான் எங்களை ஆட்டுகின்றது, எங்களுடைய எஜமானர்களாக என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆனால் அந்த எஜமானர்களுக்கு கீழ் இருந்து நாங்கள் உண்டு நித்திரை செய்து குடும்பம் நடத்தி இறுதியாக பெட்டிக்குள் போகின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயம். இந்த ஐந்து பொறிகளின் அடக்கத்துக்குள் இருந்து நாங்கள் இவற்றிலெல்லாம் ஆடி ஆட்டம் முடிந்த பின், கண்ணதாசனின் பல பாடல்கள் உண்டு விளக்கத்துக்குரிய பாடல்கள், ஆட்டம் முடிந்த பின் தான் இந்த திருவடி ஒன்று ஒன்று இருக்கின்றது, அதுதான் எங்களுடைய இறுதி இலக்கென்று தெரிய வரும்போது நாங்கள் அந்த காலத்தை அந்த உடலில் தவறவிட்டு விட்டோம். ஏன் தவறவிட்டு விட்டோம்? எங்களுடைய உடல் வயது போக 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 இந்த கருவிகளின் இயக்கங்கள் குறைந்து கொண்டு போகின்றது. ஏன்? இது சடம். இந்த கருவிகளின் இயக்கங்கள் குறைந்து கொண்டு போகும்போது ஒரு நேரத்தில் பிந்திய வயதில் நாங்கள் இவற்றை உணர்கின்றோம். அது இயற்கையாகவும் அமைந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டுமென்றால் காலமும் இல்லை, உடலின் செய்கையும் இழந்து போய் நிற்கின்றோம். மனதினால் மாத்திரம் அந்த நிலையை யோசித்து ஏங்கிவிட்டு பெட்டிக்குள் செல்லுகின்றோம். நான் சொல்வது சவப்பெட்டிக்குள். ஆகவே இதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் கிரியா சாதகர்கள் ஒருபடி உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு தெரிகின்றது, இந்த நிலைக்கு போக முதல் எங்களுடன் ஒரே ஒரு விடயத்தை எடுத்து செல்லலாம், அது ஆத்ம உடம்புக்குரிய, அதாவது சூட்சும உடலுக்குரிய பயிற்சிகள். பாபாஜியின் கிரியா யோகத்தில் இந்த ஐந்து உடலுக்குரிய பயிற்சிகள் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அதில் நாலு உடல்களை நாங்கள் எடுத்து செல்லலாம் என்ற உண்மையை நாங்கள் கிரியா யோகத்தில் இணைந்தவுடன் அறிந்து கொண்டோம். ஆகவே சாதகர்கள் எல்லோரும் இந்த பயிற்சியை தவறாது நாளாந்தம் செய்வதால் இந்த நாலு உடலுக்குரிய பயிற்சியில் ஒரு நிமிடம், ரெண்டு நிமிடம், மூன்று நிமிடம் என்று சேர்த்து 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 தேனி சேர்ப்பது போல பெட்டிக்குள் போகும்போது இந்த நாலு சூட்சும உடலுக்குரிய பயிற்சி எவ்வளவு எடுக்கின்றோமோ இந்த உடலில், அவ்வளவும் உங்களுக்கு அடுத்தடுத்த பிறப்புகளில் கொண்டு செல்லப்படுகின்றது. அதன் மூலம் நாங்கள் எல்லோரும் இந்த ஆன்ம ஈடேற்றம் திருவடியை, இந்த அன்பர் கேட்ட கேள்வியை ஏதோ ஒரு புறப்பில் அடையலாம் என்று சொல்லி இந்த ரெண்டு அன்பர்களுடைய கேள்விக்கு இன்று பதில் கண்டோம். அதன் மூலம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இப்போது இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் நினைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இதை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இறைவனையா நினைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்,
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்,
ஓம் சிவாய நம
ஓம், சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வளமை போல கேள்வி பதிலக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டது, சிறப்பாக இருந்தது. அதன் முதலாவது என்பரின் கேள்வி அச்சத்தின்மைக்கு போவதை பற்றியது. அதற்கும் சுருக்கமாக தெளிவான விளக்கம் தரப்பட்டதை மீற்றல் செய்வோமாயின், நான் எனவென்ற நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் பாபாஜியின் அன்பு தொண்டு பக்தி சரணாகி மூலம்தான் வெற்றி பெறலாம், அதற்கு அறிவுத்திறனில் தங்கி இருக்கின்ற என்பதையும், எனவே அறிவுத்திறனை நாம் கூட்டிக் கொள்வது அவசியம் எனவும், அடுத்து உலகத்திலிருந்து நாம் ஒன்றையும் எடுத்து செல்ல முடியாது என்பதை உணர வேண்டும். அதாவது இவையெல்லாம் பிரபஞ்சத்திலிருந்துதான் கிடைக்கின்றது என்பதை அறிவுத்திறன் மூலம் உணர வேண்டும். அறிவு நூல்களை தந்த அருளாளர்கள் நாம் நன்றி சொல்லுவதன் மூலமும் அறியலாம். எனவே இதன் மூலம் முதலாளிக்கு விளக்கமாக சுருக்கமான பதில் கிடைத்தது. அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்வி, சைவ சித்தாந்தத்தை என் குடும்பத்தோடு படிக்க வேண்டும் என்பதற்கு அதற்கும் சுருக்கமாக பதில் கிடைத்தது என்னவென்றால், சைவ சித்தாந்தத்தை படிப்பது நாம் சாதனைகளை செய்வதற்கு மற்றும் உடல் இயக்கம் அதனுடன் அறிவுத்திறன் வளர்ச்சிக்கும் தான் என்பது சுருக்கமான பதிலாக அமைந்தது. அடுத்து துன்ப நீக்கம் பற்றிய கேள்வி, அதற்கும் அடிப்படை கருத்துக்களை அறிய வேண்டும், அதற்கு இறைவனின் திருவடியை அடைதல்தான் அந்த வழியாகும் என்பது பதிலாக அமையும். அத்துடன் இந்த பிறப்பை நிகழ்காலத்தில் வைத்து சிந்திக்க வேண்டும், அது ஒரு முக்கியமான கருத்து தெளிவாக கூறப்பட்டது. அதாவது இப்பிறப்பில் கிரியா யோகம் மூலம் செய்ய வேண்டியதை நாம் பூர்ணமாக செய்வதுதான் பதிலாக அமையும். இதன் மூலம் துன்ப நீக்கம் பெறலாம் என்பதோடு இறைவன் ஐந்தொழில்களை ஆன்மாக்களுக்கு உருவ மத்தியில் சுமசுகமாக வைத்து செயல்படுவதை உணர்தலும் என்று தெளிவாளர் சுருக்கமாக பதினொன்றை கிடைத்தது. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி இரவனையா. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக உங்களால் முடிந்த அளவு அந்த கேள்விகளை மீண்டும் சொல்லி அதற்குரிய பதில்களையும் சொல்லி இருந்தீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம்
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கத்துல சைவ மாணவர் கேட்ட கேள்விக்கு சைவ சித்தாந்தத்திலிருந்து அருமையான முறையில அதுக்கு பாபாஜியினுடைய திருவருளால பதில் மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பொக்கிஷமான சைவ சித்தாந்தத்துல சொல்லக்கூடிய அத்தனை கருத்தும் நமக்கு பொக்கிஷமான கருத்து. ஏன்னா அதெல்லாம் அருளாளர்கள் வகுத்து எடுத்த விஷயம், அவங்க எல்லாம் சாதாரண நிலையில வந்து சொல்லல. அது அது வந்து நமக்கு இப்ப சாதாரணமா வந்து கிடைக்குது. ஏன்னா அது பாபாஜியினுடைய நமக்கு திருவருள். அந்த வகையில சிறப்பான முறையில கேட்ட கேள்விக்கு பாபாஜி நமக்கு இந்த பதில கொடுத்துருக்கார். அதோட மட்டும் இல்ல, நாங்க ஒரு இடம் சென்று வந்தோம், இந்த சத்சங்கத்தை ஒரு மூணு சாதுகளும் உட்காந்து இன்பமா கேட்டாங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சி, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் பாபாஜிய இருக்க புடிச்சி நெருக்கமா போறதுக்கு இப்ப நிறைய வழிகளை தேடி கொடுக்கறாரு. சிந்தனைகளை நல்லா செம்மையா வச்சு நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டு இதுவே தரணம் சொல்றார் வள்ளலார். இதுவே தரணம் சொல்றார். அந்த தருணத்தை நம்ம இருக்க அவரை பிடிச்சு செல்வோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வளமை போல் அதை மேலும் மெருகூட்டி பாபாஜி பரம்பொருளின் அருளுடன் அதை சொல்லியிருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சாதகர் கூட்டத்துடன் இருந்து இன்று அதை கேட்டிருக்கின்றீர்கள் சொன்னீர்கள். அதுக்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.